SBS தமிழ்.
சிறுநீரகம்தான் முதன்முறையாக ஒரு மனிதனிலிருந்து இன்னொருவருக்கு வெற்றிகரமாக இடமாற்றப்பட்ட மனித உறுப்பு ஆகும். இது நடந்தது சுமார் 65 ஆண்டுகளுக்கு முன்னர், 1954 ஆண்டில். 1960களின் பிற்பகுதியில் கல்லீரல், இதயம் மற்றும் கணைய மாற்றங்கள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டன. 1980களில் நுரையீரல் மற்றும் குடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆரம்பமாகியது. இருந்தாலும் தங்கள் உயிர்களை காப்பாற்ற தகுந்த நேரத்தில் ஒரு உறுப்பை தானமாக பெறும் அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆஸ்திரேலிய மக்கள் தொகை 25 மில்லியன். 161,000 பேர் கடந்த ஆண்டு இறந்துள்ளார்கள். 78,525 இறப்புகள் மருத்துவமனையில் நடந்தவை. அதில் 1211 பேர் தமது உடல் உறுப்புகளை தானம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தார்கள். அவர்களில் 1118 பேரிடம் ஒரு உடல் உறுப்பை தானம் செய்யுமாறு கோரப்பட்டது. இருந்தாலும் 716 பேர் மட்டுமே அதற்கு உடன்பட்டார்கள். இறுதியில் வரும் 554 பேரிடம் மட்டுமே உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டன. இந்த 554 பேரின் உடல் உறுப்புகளை 1154 பேர் பெற்றிருந்தார்கள். 1618 உடல் உறுப்புகள் இடமாற்றம் செய்யப்பட்டன. 897 சிறுநீரகம், 318 ஈரல், 129 இதயம், 221 நுரையீரல், 52 கணையங்கள் மற்றும் ஒரு சிறுகுடல். உடல் உறுப்பு தானம் செய்ய மிகச்சிறந்த இடம் அல்லது தருணம் ஒருவர் மருத்துவமனையில் இறப்பதுதான். உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு அது நல்ல செய்தி என்றாலும், வெறும் 2% இறப்புகள் மட்டுமே அப்படியான சூழலில் நடக்கின்றன. அது சரி, உங்களது உடல் உறுப்புகளை தானம் செய்வது குறித்து நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா? உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைகளில் ஆஸ்திரேலியா முதன்மை வகிக்கிறது. இருந்தாலும் விருப்ப தேர்வு முறையில்தான் நாங்கள் செயற்படுகிறோம். அர்ஜென்டினா, சிலி, கொலம்பியா, ஸ்பெயின், ஆஸ்திரியா மற்றும் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்பாதவர்கள்தான் முடிவை அறிவிக்க வேண்டும். பிரேசில், ஐக்கிய ராஜ்யம், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவைப் போலவே உடல் உறுப்பை தானம் செய்ய விரும்புபவர்கள் விருப்பத்தை முன்கூட்டியே பதிவு செய்திருக்க வேண்டும். இருந்தாலும் ஒருவர் இறந்த பின்னர் அவரது உடலில் இருந்து ஏதாவது உறுப்பை மாற்று சிகிச்சை மூலம் இன்னொருவருக்கு வழங்குவது குறித்து உறுப்பை தானம் செய்பவரது குடும்பத்தை மருத்துவர்கள் அணுகி அவர்களது அனுமதியை கோருவார்கள். எனவே நீங்கள் உடல் உறுப்பை தானம் செய்ய முடிவெடுத்திருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்களிடம் அதனை அறியத்தர வேண்டும். இல்லையென்றால் அந்த உடல் உறுப்புகள் தேவைப்படும் போது அவர்கள் மறுத்துவிடக்கூடும். ஆஸ்திரேலிய வரலாற்றில் 10 of 9 குடும்பத்தினர் ஒருவர் இறந்த பின்னர் அவரது உடல் உறுப்புகளை தேவைப்பட்டவர் ஒருவருக்கு மாற்று சிகிச்சை செய்ய அனுமதிக்கிறார்கள். ஆனால் இறந்தவரது விருப்பம் குடும்பத்தினருக்கு முன்னரே தெரியாவிட்டால் 10 of 5 குடும்பங்கள் மட்டுமே சம்மதம் தெரிவிக்கின்றன. முன்னர் வாகன ஓட்டுநர் சான்றிதழ், டிரைவர்ஸ் லைசன்ஸ் பெறும்போது நீங்கள் எந்த உறுப்புகளை தானம் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை பதிய முடியும். ஆஸ்திரேலியாவில் இப்பொழுது அதற்கான தனி பதிவு தளம் donatelife.gov.au உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் பதிவு செய்வதற்கு உங்கள் மெடிக்கேர் அட்டை இலக்கம் மட்டுமே தேவை. அதில் பதிவது மட்டுமல்ல, உங்கள் முடிவு குறித்து குடும்பத்தினருக்கும் அறியப்படுத்துங்கள். உடல் உறுப்பு தானம் செய்வது குறித்து இதுவரை சில தகவல்கள் எடுத்து வந்தோம். இனி அப்படி தானம் செய்த ஒருவரினால் பயனடைந்த ஒருவரின் கதை கேட்போமா?
வணக்கம் வினோ விஜயராஜு.
வணக்கம்.
உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டது, உங்களுடைய இருதயம் நீங்கள் தானமாக பெற்றிருக்கிறீர்கள் என்று அறிந்தோம். அதை பற்றி விரிவாக பேச உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்களேன். நீங்கள் எங்கிருந்து ஆஸ்திரேலியாக்கு வந்தீர்கள்?
என்னோட முழு பேரு வினோத்குமார் விஜயராஜு. ஷார்ட்டா எல்லாம் இங்க வினோ வினோ கூப்பிட்டாங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்தியால பாண்டிச்சேரி. படிச்சது இன்ஜினியரிங் அண்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து மோஸ்டா ஒர்க் பண்ணதெல்லாம் சென்னையில. அப்புறம் மேரேஜ் ஆயிட்டு ஒய்ஃப் இங்கே படிச்சுட்டு இருந்தாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ்ல. ஸோ நான் இங்கே சிட்னி மூவ் ஆனேன். படிச்சு முடிச்ச கொஞ்ச நாள்லயே வந்து ஷெப்பர்டன்ல கேம்பல் சூப்ல வந்து வேலை கிடைச்சிது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல. இதனால ஷெப்பர்டன் இங்கே வந்தோம் 2008 கடைசியில. அப்புறம் இங்கே வந்து அப்போ எனக்கு விசா இல்லை, ஸோ அதனால வந்து நான் வந்து டூரிஸ்ட் விசால போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். விசா வந்ததுக்கு அப்புறம் இங்கே பிஸ்னஸ்ல ஒர்க் பண்ண நினச்சிட்டேன். அந்த சைடில் வந்து கிரிக்கெட் விளையாடுறது வந்து எல்லா இந்தியன் கிட்ஸோட ஃபேவரட் டைம் பாஸ் வந்து கிரிக்கெட்டு, அதனால இங்கே வந்து கிரிக்கெட் ஆட ட்ரை பண்ணோம். அப்புறம் ஒரு லோக்கல் கிளப்ல வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அப்படி தான் வந்து ஆக்சுவலாக இங்கே என்னோட ஹிஸ்ட்ரி வந்தது. அப்புறம் இங்க கிரிக்கெட்னால நிறைய பேர் தெரிஞ்சதுனால கொஞ்சம் வேலைக்கு போறது, ரெஃபரன்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஆஸ்திரேலியா வந்து ஷெப்பர்டன் வந்து அப்புறம் கிரிக்கெட் விளையாடி, அப்புறம் அந்த கிரிக்கெட்னால ஆக்சுவலா வந்து என்னோட ஹார்ட் பழுதடைஞ்சதுன்னு சொல்ல முடியாது, அது ஆக்சுவலா என் உயிரை காப்பாத்துதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இன்சிடென்ட் வந்து கிரிக்கெட் கிரவுண்ட்ல இல்லாம வேற எங்கனா நடந்திருந்தா நான் உயிரோடு இருக்கிறது கொஞ்சம் டவுட் தான்.
உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, மாரடைப்பு வந்தது, இதுதான் முதல் தடவையா அல்லது இதுக்கு முன்னாடி ஏதாவது அதுக்கான சைன்ஸ் ஏதாவது இண்டிகேஷன் இருந்ததா?
சயின்ஸ் இண்டிகேஷன் நான் ஒரு ஹெல்த்தியான கிட்டு தான் ஆக்சுவலி. நான் சின்ன வயசுலேருந்து அந்த கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆனதால கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்துட்டு ஃபிட்னஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு இருந்துட்டு. ஸோ அதனால் வந்து நான் உடம்பு சரியில்லாமல் கூட டாக்டர் கூட போனது கிடையாது, ரொம்ப ரேர் டாக்டர் போய் பார்க்கறது கூட, ஒரு படுக்கிறதே ரொம்ப ரேர். கொஞ்சம் ஹெல்த்தியான கிட்டு தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வந்தது எந்த சயின்ஸும் இல்லை, சடனாக வந்தது, என்னாலே நம்ப முடியல என்ன ஆனது ஏதானது என்னன்னு. ஏன்னா வந்து எல்லாமே எதிர்பார்க்காம நடந்தது சொல்லலாம் ஆக்சுவலா.
இது SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. உடல் உறுப்பு தானம் செய்வது குறித்தும் அதனால் பயனடைந்தவர் ஒருவரின் கதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
அது நடக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க?
அது ஆக்சுவலா நடந்தது வந்து எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு காலையில நடந்தது ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் ஒரு ஒரு தோராயமா வந்து நான் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போனது ஞாபகம் இருக்கு. நான் பேட்டிங் பண்ணதும் ஞாபகம் இருக்கு. பேட்டிங் பண்ணது ஒரு ஒரு அளவுக்கு அப்படி உள்ள ஒரு 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 ஷேட் போல இருக்கு. பட் அன்னைக்கு சாயந்தரம் நான் ஏஞ்சிச்சதும்போது நான் வந்து ஹாஸ்பிட்டல் தான் ஏஞ்சேன். அப்பதான் எனக்கு வந்து என்னோட கேப்டன் அங்க இருந்தாங்க, என்னோட கிளப்போட பிரசிடென்ட் அங்க இருந்தாங்க, என் வைஃபும் பக்கத்துல இருந்தாங்க. அப்பதான் இந்த இன்சிடென்ட் என்ன நடந்ததுன்னு, நான் கிரிக்கெட் விளையாடும்போது ஹார்ட் அட்டாக்ல விழுந்துட்டேன். அப்புறம் சிபிஆர் பண்ணி காப்பாத்தினாங்க, அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து ஏர்லிஃப்ட் பண்ணி. இவ்வளவு பெருசு நடந்தது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. நைட் ஏஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஒரு கனவு மாதிரி தான் இருந்தது எனக்கு ஆக்சுவலா. என்ன இதெல்லாம் வந்து ரியலா அதை ப்ராசஸ் பண்றது வந்து எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. எதுக்கு எனக்கு இப்படி நடந்தது, ஏன் நடந்தது, ஏன்னா எந்த ஒரு சைனும் இல்லையே. ஒரு ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பம் ஆக்சுவலா இருந்தது எனக்கு. எதுக்கு ஒரு அதுக்கு ஆன்சர் ஒன்றும் எனக்கு தெரியல.
சரி,
அந்த இன்சிடென்ட் ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட். ஆனா அந்த இன்சிடென்ட் நடந்தது என்ன நடந்ததுன்றது எனக்கு வந்து பத்துங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது.
உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீங்க ஹாஸ்பிட்டல ரிவைவ் ஆயிட்டீங்க, ஆனா உங்களுக்கு ஹார்ட் வீக்கா இருக்கு, அது மாற்றணும் அப்படின்றது உடனே சொன்னாங்களா அல்லது அப்புறம் சொன்னாங்களா?
இல்ல, அது ஹார்ட் ஆக்சுவலா அந்த முடிஞ்சோடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு டிஃபிப்ளின் ஒன்று போட்டு ஆக்சுவலாக வந்து ஃபியூச்சரில் இது போல் வந்ததுன்னா அது வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அமிச்சிட்டாங்க. ஆனால் அது என்ன ஆச்சு, ஒரு 6 மாதத்தில் வந்து நான் வந்து மறுபடியும் ஒர்க் ஜாயின் பண்ணி என்னோட வேலையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஒரு நார்மலாக போயிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஒரு பழைய அளவுக்கு இல்லை, ஏன்னா ஹார்ட்ல கொஞ்சம் ஸ்கார் வந்திருக்கு, அது வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஃபிட்னஸ் லெவல் இல்லை. அப்புறம் வந்து அந்த டேப்லெட்ஸ் கொஞ்சம் நிறைய சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுச்சு என்னோட ஃபிட்னஸ் லெவலில். ஸோ கொஞ்சமாக வந்து நான் என்னோட ஹெல்த் அப்படியே டிட்ரேட் ஆகிட்டே இருந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஐசியூவில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு பழக்க முடியாத ஸ்டேஜில் வேற வழி இல்லாமல் அப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளண்ட் போகிறதுக்கு வந்து பண்ணணும். ஆனால் வந்து சடனாக ஹார்ட் டிரான்ஸ்பிளண்ட் போக முடியாது, உடம்பு அந்த ஹெல்த் வைஸ் வந்து ஃபிட்டாக இல்லை. ஸோ அதனால் ஹார்ட் டிரான்ஸ்பிள் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு மேனுவல் பம்ப்னு ஒன்று இருக்கு, நம்ம ஹார்ட்டை வந்து 2 பம்ப் உள்ளே பச்சுட்டு அதை வந்து ஒரு இன்டர்மீடியட்டா ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு சொல்யூஷனா வச்சுட்டு அதுல ஓடிட்டு இருந்தது அந்த
ஹார்ட்.
அந்த பம்ப் செஞ்சுட்டு இருந்து ஒரு வருஷம் அந்த பம்ப் செஞ்சுட்டு இருந்து அந்த டைம்ல வந்து நம்ம ரீஹேப் போய் நான் ரீபஹியா போயிட்டு கொஞ்சம் மறுபடியும் ஹெல்த் கொஞ்சம் ஸ்டென்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணுவாங்க ஹேண்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வெயிட்டிங் லிஸ்ட்னு. ஸோ அது போறதுக்கு சில டெஸ்ட் நிறைய முன்னாடி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. அதுக்கு 3 மாசம் ஜிம்மு போய் ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ நிறைய இது இருக்கு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்ல போட்டு எனக்கு வந்து 9 மாசம் ஆச்சு லிஸ்ட்ல, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து. அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் வந்தது, ஆக்சுவலா 2 கால் வந்தது. ஒன்னு வந்து ஃபால்ஸ் கால்னு சொல்லுவாங்க, போயிட்டு உள்ள போயிட்டு கடைசியில ஹார்ட் வந்து சரியில்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கால் வந்தது, அது வந்து நல்லபடியா நடந்து முடிச்சுது.
உங்களுக்கு மாற்ற வேண்டிய இருதயம் வந்து உங்களுடைய பிளட் டைப் அதெல்லாம் மேட்ச் பண்ணணும் அப்படியா?
ஆமா, நிறைய கேட்டகரி இருக்கு. அது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிட்டு அப்புறமும் அங்க கடைசி நேரத்துல பிசிக்கலா வந்து அவங்க ஹார்ட்டை பாப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃபால்ஸ் அந்த தப்பான கால் இல்ல, இந்த ஹார்ட் சரியில்லைன்னு சொல்றது வந்து நம்ம பிளட் டெஸ்ட் மேட்ச் எல்லா மேட்சும் பண்ணிட்டு பிறகு கடைசி அந்த நான் உள்ள போயிட்டேன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற ஆப்ரேஷன் ரூமுக்கு போயிட்டு பிறகு அவங்க வந்து இல்ல ஆப்பனண்ட் அந்த ஹார்ட் கொடுக்க வேண்டிய ஹார்ட் வந்து நல்லா இல்லை, அதுவும் நடக்கும். ஸோ நிறைய இது இருக்கு, அவங்க டாக்டர்ஸ் தான் அவங்க டிசைட் பண்றது, நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. பட் சொன்ன வரைக்கும் இதுதான். ஸோ நிறைய மேட்சிங் இது இருக்கு, அதனால வந்து பண்ணல. ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்தது எல்லாம் மேட்ச் ஆனது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க.
ஆர்கன் டொனேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு, நீங்க அதனால தான் இப்போ என்னோட பேசிட்டு இருக்கீங்க.
ஆமா,
ஆர்கன் டொனேஷனை பத்தி இப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க?
ஆர்கன் டொனேஷன் வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு பெரிய கிஃப்ட்னா நான் வந்து ஆர்கன் டொனேஷன் சொல்லுவேன். நான் ஆர்கன் டொனேஷன் பண்றதுக்கு எனக்கு பண்றதுக்கு முன்னாடியே நானும் ஒரு ஆர்கன் டொனேஷன்ல லிஸ்ட்ல நான் என்னோட பேர் இருந்தது. இது வந்து எல்லாரும் ஒரு என்ன சொல்றது, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை மட்டும் காப்பாத்துறது இல்ல, அவனை சார்ந்து இருக்கிற என்னோட பையன் வந்து இப்ப எனக்கு அப்பா இருக்கான், நான் இருக்கேன் இல்ல, என் பையன் 4 வயசு அந்த டைம்ல, இப்போ 9 வயசுல நான் கூட விளையாடிட்டு இருக்கேன். என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டா இருக்கேன், என் ஒய்ஃப் இல்லைன்னா ஒரு ஹஸ்பண்ட் இல்லாம வந்திருப்பாங்க, என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு பையன் இல்லாம வந்திருப்பான். ஸோ அதனால ஒரு ஒரு ஃபேமிலியும் காப்பாத்துது, ஒரு 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 பெரிய கிஃப்ட்னு சொன்னா உடல் உறுப்பு தானம்ன்றது, அது கண்ணா இருக்கட்டும், லிவரா இருக்கட்டும், கிட்னியா இருக்கட்டும், இல்ல ஹார்ட்டா இருக்கட்டும், சின்ன பிளட் குடுக்கற கூட சம்டைம்ஸ் வந்து ஒரு உயிரை காப்பாத்துவாங்க. சோ அதனால வந்து உடல் தானம் சார்ந்த எந்த ஒரு விஷயம் வந்து கடவுளுக்கு நேரான ஒரு சமர்ப்பணிப்புன்னு சொல்லலாம்.
மிக்க நன்றி வினோ, உங்களுடைய கதையை நேர்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி.
நன்றி நன்றி, என்னோட உங்க டைம் எடுத்து என்கிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி.
ஒரு உடல் உறுப்பு தானம் செய்பவர் பலருடைய வாழ்க்கையை மாற்றும் வல்லமை உள்ளவர். சமீபத்திய ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. அதனை இன்னமும் பல்மடங்கு அதிகரிக்கச் செய்யும் வல்லமை எங்கள் கைகளில்தான் உள்ளது.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.